SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இலக்கியவாதிகள் தமிழில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் இலக்கிய நுகர்வோரின் எண்ணிக்கை வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு காலகட்டத்தில் இலக்கியவாதிகளின் எண்ணிக்கையும் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுக்கு அப்படியான ஒரு அச்சம் இருக்கா?
இல்லை, ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, காலம் வந்து ரொம்ப மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் நாம் வந்து ஓலைச்சுவடிகளை வச்சு படித்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்து எழுத்து பதிவு அச்சு வந்தது, அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வெளியிடப்படுகின்ற தாள்கள் இதழ்கள் வெளியிடப்படுகின்ற நிலை வந்தது. இன்னைக்கு வந்து இட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன். இன்னைக்கு நாம் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இணையம் அல்லது வந்து இணையதளம் அல்லது வந்து திரைப்படம் அல்லது தொலைக்காட்சி. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு படிப்புன்றது கிட்டத்தட்ட அறவே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வாய்ப்பு வந்து நமக்கெல்லாம் இல்லவே இல்லை சிறு வயதுல. அது ஒரு பெரிய நல்ல வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல பல கான்செப்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறப்போ ரெண்டு பரிமாண டயக்ராம்ல அல்லது வந்து அது கூட இல்லாம வெறுமனே கருத்து நிலையில தான் வந்து கற்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே அப்படியே நேராகவே பிள்ளைங்க வந்து முப்பரிமாண தோற்றத்தில் அப்படியே கான்செப்டா இல்லாம பிராக்டிக்கலா பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நான் இதை வரவேற்கிறேன் உண்மையில. அதனால இந்த நிலையில புத்தக படிப்புக்கு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன் அதிகமானதுனால வெறும் புத்தகத்தை வச்சு வாசிக்கிறது அப்படிங்கிற தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இப்ப நீங்க சொல்ற தன்மை ஏற்பட்டுருக்குது. அதாவது இலக்கிய வாசிப்பு குறைதல் அல்லது இலக்கிய படைப்பை கூட குறைதல். பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சின்ன சின்ன தாள்ல கவிதை எழுதி சிற்றிதழ்கள் வெளியிடுவாங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல வெளியிடுறாங்க எல்லாத்தையும்.
அப்படி பார்த்தா வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு வாசிப்பு தலைமுறையும் இல்லாம போயிரும், எழுத்து தலைமுறையும் இல்லாம போயிடும் தானே?
பெரும்பாலோருக்கும் அப்படிதான். அதனால எழுத வேண்டியவங்க நிர்பந்தம் இருக்கிறவங்க அவங்கதான் வந்து எழுத்து துறையில இருப்பாங்கன்னு தோணுது. இப்ப கூட நிறைய பாத்தீங்கன்னா, இது யூடியூப்லயோ அல்லது வந்து ஃபேஸ்புக்லயோ அல்லது மற்ற வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த பதிவுகள் போடுறவங்க பார்த்தா நிறைய வாக்கிய பிழைகள்ல இருந்து சொற்பிழைகள்ல இருந்து எழுத்து பிழைகள்ல இருந்து எல்லாம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த எழுத்து பயிற்சி இல்லாம போன தன்மைதான். அது தவிர்க்கவே முடியாது. ஏதோ கம்யூனிகேட் பண்ணா போதும், போய் அர்த்தம் சேர்ந்தா போதும்ன்ற அளவில் தான் வந்து இருக்காங்க. சிறப்பான பயிற்சி உடையவங்க தான் எதிர்காலத்துல எழுத வேண்டி வரும்னு நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சமீபத்தில் சாக்கத்திய அகாடமி விருது பெற்ற இலக்கியவாதி பூர்ணச்சந்திரன் அவர்கள்.
இலக்கிய பணியை பொறுத்தளவில் போதுமான அங்கீகாரம் அல்லது போதுமான ஆதரவு இந்த தமிழ் உலகத்திலேருந்து இருக்கு, கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்தி இருக்கா உங்களுக்கு?
இல்ல, அதை எதுவுமே நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. அங்கீகாரமும் கிடைக்கல, ஆதரவும் கிடைக்கல. கண்டிப்பா என்னுடைய மொழிபெயர்ப்பும் சரி அல்லது வந்து என்னுடைய நூல்களுடைய நடையும் சரி, காலப்போக்கில் வந்து ரொம்ப எளிமைப்பட்டு கொண்டே வருவதாக அல்லது எளிமைப்பட்டு இருப்பதாக என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க. முத முதல்ல நான் அமைப்பு மையவாதம் பின்னமைப்பு வாதம்லாம் எழுதினப்போ அந்த நூல்கள் படிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்ததாக சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னுடைய நூல்கள் அண்மையில் வெளிவந்த நூல்கள்லாம் படிக்கிறவங்க, இப்போ உதாரணமாக இது பொருள்கோள் நோக்கில் தொல்காப்பியம் அல்லது வந்து அதுக்கு முன்னாடி வெளிவந்த கவிதையியல் கதையியல் இந்த மாதிரி நூல்களை படிக்கிறவங்க ரொம்ப எளிமையான நிலையில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீங்க, வெளிப்படுத்தி இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே காலம் வந்து ஒருத்தனுடைய நடையை வந்து ரொம்ப மாற்றுகிறது, வாசகர்களுடைய நிலையும் மாற்றுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக என்னுடைய படைப்புகள் வந்து சாகித்ய அகாடமிக்கே கவிதை இயலுக்கு கிடைச்சிருக்கலாம் அல்லது வந்து கதை இயலுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறது உண்டு. கவிதை இயல்ன்றது வந்து பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற நவீன கவிதைகளை எப்படி நாம் ஆராயலாம் அப்படிங்கிறத பற்றிய நூல் அது. அதில் அழகாக புது கவிதைகள்லாம் எப்படி நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன் வந்து. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பழைய பாரம்பரியத்தையும் விட்டுறாமல் மரபு கருத்துக்களையும் விட்டுறாமல், அதே போல் கதையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் எப்படி ஒரு கதையை நாம் வந்து அனுபவிப்பது, எப்படி நாம் அதை எழுதக்கூட முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் எழுதியிருக்கேன். அதுக்கு நான் முக்கியமாக பயன்படுத்தியிருக்கிற முதல் 3-4 உதாரணங்களுமே அசோக மித்திரன் தான், அவருடைய சிறுகதைகள் தான். மறுபடியும் அப்படிங்கிற ஒரு கதை, ரிக்ஷா அப்படிங்கிற கதை, இந்த மாதிரி கதைகள்லாம் பயன்படுத்தி எப்படி அவை ரொம்ப சிறப்பான ரொம்ப எளிமையாக எழுப்பிட்டிருந்தாலும் கூட எப்படி மிகச்சிறப்பாக ஒரு கதையாக அமைகின்றன அப்படிங்கறத வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அந்த கதைகள் அப்படிங்கிற நூல் அமைஞ்சிருக்கு. அதே போல இலக்கிய பயணத்தில் சில எதிர்ப்பாடுகள் அப்படிங்கிற நூலில் பலவிதமான இலக்கிய நூல்களையும் என்னுடைய எதிர்கொண்ட நிலையில நான் எதிர்கொண்ட நிலையில அவற்றை எப்படி நான் அனுபவித்தேன் வந்து ரசித்தேன் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் வந்து கவிதை மொழி தகர்ப்பும் அமைப்பும்னு ஒரு நூல், இது ரொம்ப முன்னாடியே வெளியானது 90s. இதுக்கெல்லாம் ஏதாவது ஏன்னா நிறைய கட்டுரை நூல்களுக்கும் இலக்கிய ரசனை நூல்களுக்கும் கூட வந்து சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்துருக்காங்க தமிழில். உதாரணமா புதிய உரைநடைன்னு ஒரு சிறிய நூல், எப்படி இன்னைக்கு உரைநடையோடு அலங்கார தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கறதான் அவனுடைய மைய கருத்து. அதை எழுதுக்காக ஒரு 150-170 பக்கம் நூலை எழுதுக்காக எழில் முதல்வனுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது என்னுடைய நூலுக்கு சொந்த நூலுக்கு பரிசு கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். மொழிபெயர்ப்பு அந்த விட ஏன்னா இன்றைக்கும் சாகித்ய அகாடமியில பாருங்களேன் அவங்க பார்வையே வந்து இப்போ இலக்கிய அசல் இலக்கிய படைப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய் தான். அது அவர்களே வந்து மொழிபெயர்ப்புன்றது ஏதோ இரண்டாம் தரமானது தரக்குறைவானதுன்ற மாதிரி தான் மதிப்பிடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதே போல் தான் அண்மையில் ஒரு எழுத்தாளர் பிரேம் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் ஆனந்தவிடனில் மொழிபெயர்ப்பு பரிசு அளித்தாங்க ஒரு கவிதை நூலை மொழிபெயர்த்ததுக்கு. அவர் என்ன சொன்னார்னா ஒரு படைப்பாளிக்கு இந்த மாதிரி நீங்கள் மொழிபெயர்ப்பு பரிசு அளிப்பது அதை போல ஒரு இழிவு கிடையாது இப்போ அப்படின்னு சொன்னார். வந்து பொதுவாக ஒரு சிறுகதையோ அல்லது கவிதையோ படைத்தால் அது மிக உயர்வு அப்படின்னும், ஒரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு 400 பக்கம் 500 பக்கம் ஒரு நாவல அல்லது சிறுகதை தொகுதிய மொழிபெயர்த்தா அது வந்து ஏதோ தரக்குறைவானதுன்னும் மட்டமானதுன்றும் ஒரு கருத்து தமிழ்நாட்டுல குறிப்பா நிலவுகிறது. உலகம் முழுக்க கூட இதே நிலைமைன்னு தான் நினைக்கிறேன் நான். இது ரொம்ப எனக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால என்னுடைய படைப்புகள் சொந்த படைப்புகள் எதுக்காவது சாகித்ய அகாடமி கிடைச்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். இதை விட அதே போல மொழிபெயர்ப்புக்குன்னு சொன்னா வந்து முதல்லயே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புகள்லாம் பண்ணேன் நான். ஆரம்பத்தில் 2007-2008 வாக்கிலேயே வந்து பண்ணேன், நிறைய நூல்கள் பண்ணேன், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பண்ணேன், அதுக்கப்புறம் சமூகவியல், இசை, இந்த மாதிரி பல நூல்களை பண்ணேன். அது மாதிரி ஏதாவது ஒரு நூலுக்கு கிடைச்சிருந்தா கூட அப்போ எனக்கு ரொம்ப ஊக்கமளிப்பதா இருந்திருக்கும். இப்ப 10 வருஷம் கடந்து போன நிலையில எனக்கு பெரிய விஷயமா இல்ல, ஓரளவுக்கு சோர்வழிப்பதாகவும் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதாவது என்ன கேட்டா என்னுடைய நூல்களுக்கு வந்து பண வருவாயன்றதே வந்து ஆல்மோஸ்ட் நில்ன்னு தான் சொல்லுவேன், அவ்வளவுதான். என்னக்கா இப்போ ஏதாவது இப்போ என்னுடைய பப்ளிஷர்ஸ் கூட இப்போ நீ வந்து அமைப்பு மையவாதமும் பின்னமைப்பும் அதும்னு நான் எழுதின நூலை அமைப்பும் பின்னமைப்பும் மாத்தி கொடுத்தேன், அதை வந்து அடையாளம் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டாங்க. அதுபோல வந்து எதிரிலையும் வந்து சில நூல்கள் வெளியிட்டாங்க. எல்லாம் அவங்களா நினைச்சு ஏதாவது ராயல்ட்டின்னு ஏதாவது ஒரு தொகை கொடுத்தாலும் உண்டு, இல்லைன்னா அதுவும் இல்லை. இதை நாங்கள் கேட்டு வாங்கவும் முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் வந்து புத்தகம் படிக்கிறவங்க வாசிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல், அதுவும் சீரியஸான புத்தகத்தை படிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல், உங்கள் புத்தகம் என்ன சார் வந்து 1 வருஷத்துக்கு 10 கூட போக மாட்டேங்குது, நாங்கள் எங்கே உங்களுக்கு ராயல்ட்டி தர முடியும்பாங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கும் மனசு ரொம்ப கூசும். அதனால சரி வெளிவந்தால் போதும், அவ்வளவுதான், விட்டுறது.
மிக நன்றி ஐயா, இவ்வளோ நேரம் எங்களோட உரையாடி இருந்தீங்க, மிக்க நன்றி. உங்களது என்ன சொல்றேன்னு தெரியல, உங்களது எழுத்து பணி தொடரட்டும். இவ்வளவுக்கு கடினமான ஒரு சூழல்லே வந்து தொடர்ந்து நீங்கள் இலக்கிய பணி செய்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டப்படக்கூடியது. நீங்கள் சொல்ற மாதிரி இன்னும் அங்கீகாரம் உங்களுக்கு வரணும், கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
என்னுடைய நேர்காணலை பதிவு செய்த ஸ்பெஷல் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் குழுவினருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்து தமிழை ஆதரிக்கின்ற ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி ஐயா,
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.